புதுவை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை பொது சுகாதார பணிகள் இணை இயக்குனர் திரு டாக்டர் எஸ் ராம் கணேஷ் அவர்கள் டெங்கு பரவல் அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொது சுகாதாரத்துறை புதுக்கோட்டை மாவட்டம் மருத்துவர் டாக்டர் எஸ் ராம் கணேஷ் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம்
சார். இப்போ ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு நோய்கள் வந்து பரவக்கூடிய வகையிலையும் அதே நேரத்தில் நம்முடைய சுகாதாரம் சார்பாக பொதுமக்களை நோயை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ அந்த வகையில் இப்போ மழைக்காலமும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த டெங்கு பரவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த டெங்கு சம்பந்தமான வகையில் நம்முடைய சுகாதாரம் துறை சார்பாக என்னென்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, இதை பொதுமக்கள்கிட்ட இருந்து இதை இந்த மாதிரி இதை கண்டறிஞ்சு அவங்களுக்கு என்ன விதமான சிகிச்சைகள் கொடுக்கப்படுது சார்?
டெங்கு பரவுதல் வந்து தடுப்பது தொடர்பாகவும் டெங்கு தொடர்பாக நமது சுகாதாரத்துறை மூலமாகவும் மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து டெங்கு வந்து எப்படி வந்து உற்பத்தி ஆகுது, இந்த டெங்கு காய்ச்சல் வந்து எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தா, இது வந்து மற்ற காய்ச்சலை போல ஒரு சாதாரண காய்ச்சல் தான், வைரஸ்னால் வரக்கூடிய காய்ச்சல். இந்த டெங்கு காய்ச்சல் என்பது வந்து ஏடிஸ் கொசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மஸ்கிட்டோ வந்து கடிக்கக்கூடியதுனால வரக்கூடியது. முக்கியமாக இந்த டெங்கு காய்ச்சல் பற்றி சொல்லணும்னா, பகல் நேரத்தில் கடிக்கக்கூடிய இந்த டெங்கு காய்ச்சல் ஏடிஸ் மஸ்கிட்டோனால் பரவக்கூடிய ஒரு நோய் தான் வந்து டெங்கு காய்ச்சல். ஸோ நம்ம கொசு கடிக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும், கொசு கடித்தா உடனே வந்து டெங்கு வந்துருமா அப்படின்ட்டு. கொசுக்களில் பல வகைப்பட்ட கொசுக்கள் இருக்குது. அசுத்த நீரில் உற்பத்தியாகக்கூடிய கொசுக்கள் கியூலக்ஸ் மஸ்கிட்டோஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான கொசுக்கள் மூலமாக மலேரியா இது காய்ச்சல் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இந்த மழை நீரில் நல்ல நீரில் தங்கக்கூடிய அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய கொசுக்கள் நமக்கு சாதாரணமாக சொல்லக்கூடியனா ஏடிஸ் கொசுக்கள்னு சொல்லுவோம். இந்த கொசுக்களுடைய வளர்ச்சி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நல்ல தண்ணீரில் மட்டுமே முட்டையிடக்கூடியது. அதாவது நல்ல தண்ணீர் அப்படின்னா என்னென்னா, மழை பெஞ்சு தங்கியிருக்கக்கூடிய தண்ணீர். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பாத்திரங்களில் குடங்களில் பிடித்து வைத்திருக்கக்கூடிய தண்ணீர், அல்லது வந்து இயற்கையான இடம் இருக்கக்கூடிய இடங்களில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து அந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர், இந்த மாதிரியான தண்ணீரில் வந்து இந்த ஏடிஸ் கொசுக்கள் வந்து முட்டையிடுகிறது. இந்த முட்டை வந்து ஒரு 5-6 நாட்களுக்குள்ளே வந்து இது கொசு புழுவாக மாறி முழுமையாக வந்து ஒரு முதிர்ந்த கொசுவாக மாறுகிறது. அப்போ வந்து இந்த டெங்குவை வந்து தடுக்கணும் அப்படின்னா, இந்த கொசு புழுக்கள் அல்லது கொசு வந்து முட்டையிடக்கூடிய வாய்ப்புகளை வந்து நம்ம தடுக்கணும். கொசு முட்டையிடுதல் அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னு பண்ணால், திறந்து வைத்திருக்கக்கூடிய நீர்கள். அதாவது நம்ம வந்து வீட்டில் வந்து மழை பெய்கிறப்ப தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம், குடிப்பதற்காக தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம், தோட்டத்தில் பின்னாடி பயன்படுத்துவதற்காக தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். இந்த மாதிரியான பகுதிகளில் அந்த பாத்திரத்தை வந்து கலன்களை வந்து மூடாமல் வச்சுருக்கும்போது அதில் வந்து கொசுக்கள் போய் முட்டையிடுகின்றது. இப்படி முட்டையிடும் பொழுது அந்த கொசு முட்டையானது வந்து ஒரு 2-3 நாட்களில் வந்து லார்வாங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடும். லார்வானா நம்ம சாதாரணமாக பார்ப்போம், கொசு புழுக்கள் அல்லது பூச்சிகள்னு சொல்லுவாங்க கிராம பகுதிகளில். அந்த பூச்சி நிலையிலிருந்து முதிர் கொசுவாக மாறுவதற்கு ஒரு 5 நாட்கள் ஆகும். இப்போ அந்த 5 நாளில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொசு புழுக்கள் எல்லாமே முதிர்ந்த கொசுக்களாக மாறி பறக்க ஆரம்பிச்சிருது. அந்த கொசுவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய உடம்புலேயே டிரான்ஸ்ஓவேரியன் டிரான்ஸ்மிஷன் நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது வந்து அந்த கொசு ஓடில் கொசுவில் வந்து டெங்கு வைரஸ் இருந்தது அப்படின்னா, அது அதனுடைய எல்லா முட்டைகளிலும் அந்த டெங்கு வைரஸ் ஆனது உள்ளே இருக்கும். அப்போ அந்த கொசு வந்து முட்டையிட்டு பொறித்து முதிர் கொசுக்களாக வெளிவரும்போது அந்த அனைத்து கொசுக்களிலேயுமே அந்த டெங்குவை பரப்பக்கூடிய வைரஸ் வந்து டெங்கு வைரஸ் வந்து உள்ளே இருக்கும். இது மணி கடிக்கும்போது அவங்களுக்கு வந்து டெங்கு காய்ச்சல் வந்து ஏற்படுகிறது. ஸோ இப்போ நம்ம அந்த டெங்கு கொசு கடிக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த டெங்கு காய்ச்சல் வருது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டெங்கு கொசு புழுக்கள் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா, நம்மளுடைய ஆதாரங்களிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அதாவது நம்ம வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய தண்ணி தேங்கக்கூடிய வாய்ப்புள்ள இடங்களிலிருந்து உற்பத்தியாகி கொசுவாக மாறி அது நம்ம உள்ளேயே கடிக்கிறது. ரெண்டாவது வந்து இந்த டெங்கு கொசுவை பொறுத்த வரைக்கும் இன்டோர் ப்ரீடிங் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும். நம்ம எங்கே தங்கியிருக்கிறோமோ நம்ம வீட்டுக்குள்ளேயே தங்கியிருக்கும். முக்கியமாக இரண்ட பகுதிகள் அல்லது வந்து குடோன் மாதிரி வச்சுருக்கக்கூடிய பகுதிகளில், கிரைண்டருக்கு பின்னாடி, ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி, இந்த மாதிரியான மறைவிடங்களில் அதிகமாக தங்கியிருந்து உள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களையும் குழந்தைகள் தொங்கிட்டு இருக்கும்போது குழந்தைகளையும் வந்து கடிக்குது. இந்த கொசு வந்து பகலில் மட்டுமே கடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ அப்போ வந்து நம்ம பகலில் வீட்டில் வந்து யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் இருப்பாங்க, முதியவர்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கொசு கடிக்கிறதை தவிர்ப்பதற்கான அனைத்து வழிமுறைகளையும் அவங்க வந்து வீட்டில் வந்து பின்பற்றணும். ரெண்டாவது வந்து சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு உள்ள உள்ள பகுதிகளையும் தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். கொசு புகாதவாறு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் அந்த மாதிரி இடத்துல கொசு வலைகள் அமைத்து நம்ம பராமரிக்கப்பட வேண்டும். குழந்தைகள் வந்து தூங்க வைக்கும்போது கட்டாயமாக அந்த குழந்தைகள் வந்து கொசு வலைக்குள் தூங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து பயன்படுத்த வேண்டும். அதேமாதிரி கொசு விரட்டைகள்னு சொல்லக்கூடிய லிக்விடேட்டர்ஸ் இருக்குது, கொசுவத்தி காயில்கள் இருக்குது, இந்த மாதிரி இதை வந்து பயன்படுத்த வேண்டும். ஏன்னா அப்போ பயன்படுத்தும் போது அந்த கொசு வந்து கடிக்கிறதை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அதனால் டெங்கு காய்ச்சல் வந்து வருவதை வந்து தடுக்க முடியும்.
சார், இப்போ வந்து டெங்கு பரவல் சம்பந்தமான வகையில் என்ன மாதிரியான கொசு வந்து நம்மளை வந்து கடித்து இந்த மாதிரி நோய் பரவக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒருத்தருக்கு வந்து இந்த கொசு கடித்து ஒரு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு, பொதுவாகவே ஜுரம் வந்துட்டாலே இந்த டெங்கு தான் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்குது, அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இல்லை டெங்கு நோய்க்கான வகையில் இந்த சிகிச்சை கொடுக்கறது அப்படிங்கிற வகையில் என்ன மாதிரி சிகிச்சை முறைகள் இருக்குது சார்?
இப்போ வந்து ஒரு நபர் வந்து நபரோ குழந்தையோ அல்லது கர்ப்பிணி பெண்ணோ அல்லது பெரியவரோ காய்ச்சல்னால பாதிக்கப்படும் பொழுது முதல்ல வந்து எல்லாருமே என்ன நினைப்போம், இந்த காலநிலையை பொறுத்து இது டெங்குவாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது காய்ச்சலாக இருக்கும், பன்றை காய்ச்சலாக இருக்கலாமோ அல்லது வந்து வேறு ஏதாவது காய்ச்சலாக இருக்குமோனு ஒரு சந்தேகம் வரும். முதல்ல வந்து நம்ம காய்ச்சல் அப்படின்னு வந்த உடனேயே காய்ச்சல்ங்கிறது ஒரு அறிகுறி, அதாவது நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால அந்த வெப்பநிலை மாறுபாடு உடலில் ஏற்படும் பொழுது வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும், அதை வந்து நம்ம காய்ச்சல்னு சொல்கிறோம். இப்போ காய்ச்சல்னு நம்ம தெரிஞ்ச உடனேயே முதல்ல நம்ம பண்ண வேண்டியது அருகில் உள்ள மருத்துவரை அருகி இந்த காய்ச்சலுடைய சூழ்நிலை வந்து எப்படி இருக்கிறது, இந்த காய்ச்சல்னால உடலில் என்னென்ன பாதிப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குது, இந்த காய்ச்சல் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆராயணும். அப்போ மருத்துவர் வந்து பார்க்கும்போது அந்த காய்ச்சலை வந்து பல விதமாக பிரிப்பாங்க. சாதாரண சளி காய்ச்சலாக இருக்கலாம், அல்லது வயிற்றுப்போக்கு அது மாதிரி வரக்கூடிய நேரத்துலையும் காய்ச்சல்கள் வரலாம், அல்லது வந்து சூழ்நிலை மாறுபாடுனால தண்ணி குடிக்கிறதில்ல, தண்ணி சுகாதாரமற்ற முறையில் இருப்பதுனால இருமல் சளி மாதிரி வரக்கூடிய காய்ச்சலாக இருக்கலாம். எந்த ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் முறையான பரிசோதனைகளை வந்து மருத்துவமனையில் போய் மேற்கொள்ள வேண்டும். அப்போ பரிசோதனை செய்யும் பொழுது மருத்துவர் வந்து பார்த்துட்டு இது வந்து சளி இருமலுடைய கூடிய காய்ச்சலாக இருக்குது அப்படின்னா அதற்கான பரிசோதனைகள் எடுப்பாங்க. இல்லை ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி இருக்குது, பன்றிக் காய்ச்சல் மாதிரி இருக்குது, கொரோனா மாதிரி இருக்குன்னா அதற்கான முறையான டெஸ்ட்டுகளை வந்து நம்ம எடுத்து வந்து பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் வருதா இல்லையாங்கிறத பார்த்து அதற்கான சிகிச்சைகளை ஆரம்பிப்பாங்க. இந்த டெங்கு காய்ச்சல்ங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு காய்ச்சல் ஆரம்பித்த நிலையில் ஒரு 2 நாட்கள் வந்து உடல் வலி, தலைவலி அல்லது வந்து நமக்கு வந்து காய்ச்சல் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவர்கள் வந்து பரிசோதிக்கும் போது இரத்த பரிசோதனைகள் மூலமாக தான் அந்த நம்ம இந்த டெங்குவை வந்து கண்டுபிடிக்க முடியும். டெங்குவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3வது நாள் மற்றும் 5வது நாளில் பண்ணக்கூடக்கூடிய பரிசோதனைகள் டெங்குவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் அப்ரூவ்டில் வந்து NS1 எலைசா டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுறாங்க. அது வந்து அந்த ரத்த மாதிரி எடுத்து பண்ணணும்னா ரத்தத்தை எடுத்து அதில் வந்து சீரம் பிரித்தெடுத்து 3வது நாளில் அந்த NS1 டெஸ்ட்டு போடும்போது ஆரம்ப நிலையிலேயே அந்த அவர்களுக்கு வந்து டெங்கு இருக்கா என்பதை கண்டறிய முடியும். இன்னொன்று இந்த பிளேட்லெட் கவுண்ட்டையும் மானிட்டர் பண்ணுவாங்க, லேனுக்கள் மற்றும் தட்டணுக்கள், ரத்த தட்டணுக்கள் அதையும் வந்து பார்ப்பாங்க. இந்த பிளேட்லெட் கவுண்ட்டை வந்து பார்க்கும்போது அந்த பிளேட்லெட் கவுண்ட்டில் குறைவு ஏற்பட தொடங்குதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறாங்க. பிளேட்லெட் கவுண்ட் குறைகிறத மட்டும் கண்காணிக்காமல் அந்த நோயாளியுடைய நீர் இழப்பு எந்த அளவுக்கு இருக்குது, டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, அதை வந்து பார்த்துட்டு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை வந்து கண்டறிந்து இந்த அவங்களுக்கு வந்து மேலும் வந்து திரவங்கள் ஏற்றணுமா அல்லது அதாவது IV ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை ரத்தத்துக்கு போடக்கூடிய IV ஃப்ளூயிட்ஸ் வந்து ஏற்றணுமா என்கிறத பார்த்துட்டு அவங்களுடைய ஆலோசனையின்படி தான் இந்த சிகிச்சைகள் வழங்குவாங்க. டெங்குவை பொறுத்த வரைக்கும் டெங்குக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ ஒரு மருந்துகளோ எதுவும் வழங்கப்படுவது கிடையாது. அந்த காய்ச்சலோட கட்டுப்பாடு, காய்ச்சல்னால் ஏற்படக்கூடிய நீரிழப்புகள், உடலில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் இதை வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும். அதனால் காய்ச்சல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே மருத்துவமனையை அணுகி உரிய டெஸ்ட்டை வந்து பண்ணணும். அதேமாதிரி டெங்கு கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா அந்த 5வது நாளில் பண்ணக்கூடிய IgM எலைசா அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்டு பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்டு பண்ணும்போது அதில் பாசிட்டிவ் வரும்போது அந்த நோயாளிக்கு டெங்கு கன்ஃபர்மேஷன் ஆகுதுங்கிறது. இப்போ டெங்குவை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது வந்து இந்த கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஒரு நபருக்கு வந்து காய்ச்சல் வந்ததுன்னா அந்த காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நபர்களில் 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் இந்த பீரியட் வந்து கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த பீரியடில் நம்ம முறையாக கண்காணிக்கவில்லை என்றால் அந்த நபருக்கு அந்த நீர் இழப்பினால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்புனால மூச்சு திணறல் ஏற்படலாம், அல்லது உடலில் இரத்த கசிவு ஏற்படலாம், அல்லது வந்து வயிறு வலி போன்ற சிம்டம்கள் வந்து காமிக்கும். எனவே வந்து காய்ச்சல் அப்படின்னு சொன்னோடனே சாதாரணமாக போய் மெடிக்கல் ஷாப்பில் 2 மாத்திரை வாங்கி போட்டுட்டு சரியாயிடுங்கிற மாதிரி இல்லாமல் முறையான பரிசோதனைகளை மேற்கொள்ளணும். டெங்குவை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நாளில் பண்ணக்கூடிய அந்த NS1 எலைசா பரிசோதனையும் ஐந்தாவது நாளில் பண்ணக்கூடிய டெங்கு IgM எலைசா பரிசோதனையின் மூலமாக டெங்கு இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னொன்று வந்து ஒரு நபருக்கு ஒரு நபர் வந்து இந்த சிகிச்சை முறைகள் வித்தியாசப்படும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம பண்ண முடியாது. பெரியவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது. முக்கியமாக அந்த குழந்தைகளில் ஏற்படக்கூடிய உடல் மாறுபாடுகள், அந்த நீர் இழப்பு, இதை வந்து சரியாக பார்த்து கரெக்ஷன் வந்து பண்ணணும்னா எந்த விதமான உயிரிழப்புகளும் டெங்குனால் ஏற்படாமல் நம்ம தடுக்க முடியும். ஸோ இதற்காக தொடர்ச்சியாக நம்ம வந்து பொதுமக்களிடையே வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு வரோம். எந்த ஒரு காய்ச்சலாக இருந்தாலும், அது டெங்குவாக இருந்தாலும் சரி மற்ற காய்ச்சலாக இருந்தாலும் சரி, உடனடியாக மருத்துவரை பார்த்து உரிய பரிசோதனைகளை மேற்கொண்டு அந்த சிகிச்சையை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.
டெங்கு பரவல் சம்பந்தமான வகையில் அதுக்கான பரிசோதனைகளாக செய்யப்பட்டு ஒரு நபருக்கு வந்து டெங்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிகிச்சை முறைகள் அந்த என்ன மாதிரி அதோட வழிமுறைகள் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு?
தமிழக அரசின் மூலமாக இந்த மழை காலத்தில் காய்ச்சல் மற்றும் டெங்கு கட்டுப்பாடு பணிகளை வந்து துரிதப்படுத்தும் விதமாக பல்வேறு அறிவுரைகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக வந்து நாளொன்றுக்கு சராசரியாக புறநோயாளிகளாக எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கும், அதே மாதிரி தினசரி மாவட்டத்தில் எத்தனை நபர்கள் காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்து அந்த கண்காணிப்பு பணிகளை வந்து மேற்கொள்கிறோம். இதை வந்து சுகாதார ஆய்வாளர்கள் மூலமாகவும் நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலிருந்து தினசரி புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. முதல்ல வந்து எத்தனை பேர் உள்நோயாளியாக அனுமதிக்கப்படுகிறார்கள், அதில் குழந்தைகள் எத்தனை பேர், பெரியவர்கள் எத்தனை பேருங்கிற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு அவங்களுடைய குடியிருப்பு பகுதிகளில் டெங்கு தடுப்பு பணிகள் வந்து ஒரு பக்கம் வந்து முடுக்கிவிடப்படுகிறது. அந்த தடுப்பு பணிகள் செய்வதற்கு களப்பணியாளர்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் மூலமாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸோ அவங்க மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போய் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள், புகை மருந்து அளித்துதல், அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது, விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அதேமாதிரி பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரும் கூடுதலாக இருக்கிறாங்களாங்கிறத பார்க்கக்கூடிய பணிகள், இந்த பணிகளை வந்து மாவட்ட நிர்வாகம் மூலம் செஞ்சுட்டு வரோம். அதே சமயம் மருத்துவமனைகளில் தினசரி உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவர்களுடைய இரத்த அணுக்களில் வந்து முன்னேற்றம் ஏற்படுகிறதா, அவங்களுடைய ஹெல்த் வந்து கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து டெய்லி வந்து மருத்துவ குழுக்கள் மூலமாக நாம் ஆய்வு செஞ்சுட்டு வரோம். அதேமாதிரி மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகளில் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் கூடுதல் படுக்கை வசதிகளுடன் கூடிய டெங்கு வார்டு வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போவுமே டாக்டர்ஸ் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க தொடர்ச்சியாக. அதேமாதிரி கொசு வந்து கடிக்காத வண்ணம் ஒரு நோயாளியிடமிருந்து இன்னொரு நபருக்கு நோய்கள் பரவாத வாரமாக மஸ்கிட்டோ நெட்டு வந்து கவர்டு வார்டு வந்து டெங்கு வார்டு வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த ORS சொல்லக்கூடிய திரவ கரைசல் காய்ச்சலை வந்து சீக்கிரமாக குணப்படுத்துவதற்காக அந்த ஹைட்ரேஷன் வந்து சரி பண்ணுறதுக்காக ORS திரவ கரைசல் வந்து வச்சுருக்கிறோம். அதேமாதிரி சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த அணுக்கள் குறைபாடு ஏற்படும், அப்படி குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ரத்தம் ஏற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அதற்கு தேவையான பிளட் அண்ட் பிளட் காம்போனன்ட்ஸ் வந்து தயார் நிலையில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நமது மாவட்ட மருத்துவமனை, தலைமை அரசு மருத்துவமனை அறந்தாங்கி, அதேமாதிரி வந்து மெடிக்கல் காலேஜ் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் டெங்குக்கான சிறப்பு வந்து வார்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி வந்து நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் டெங்கு காய்ச்சலை வந்து கண்டறிவதற்காக நம்ம அந்த செல் கவுண்டர்ஸ் வந்து பிளாக் PSCsல 13 பிளாக்லையுமே இருக்குது. அதுமாதிரி வந்து இரத்த அணுக்கள் காய்ச்சலோட காய்ச்சல் வந்து இருக்கக்கூடிய நபர்களில் இந்த இரத்த அணுக்களை பரிசோதித்து இரத்த அணுக்கள் குறைவு ஏற்படக்கூடிய நபர்களையும் அல்லது டெங்கு என்ற அறிகுறி இருக்கக்கூடிய நபர்களையும் உடனடியாக மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்து அங்கே வந்து உள்நோயாளியாக அனுமதித்து அவங்களுக்கு வந்து சிகிச்சை வந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஏற்பாடுகள் வந்து மாவட்டம் முழுவதும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதேமாதிரி தனியார் மருத்துவமனைகளை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நம்ம வந்து சிகிச்சைகள் பெறலாம். ஒரு நபர் வந்து தனது விருப்பத்தின் பேரில் வந்து தனியார் மருத்துவமனையில் போய் அனுமதிக்கிறார்னா அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளில் போதுமான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா, டெங்கு சிகிச்சைக்கு தேவையான டாக்டர்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்களாங்கிறத இணை இயக்குனர் மருத்துவமனைகள் மூலமாக கண்காணிக்கிறோம். அதேமாதிரி இப்போ மாவட்ட நிர்வாகம் மூலமாகவும் தமிழக சுகாதாரத்துறை மூலமாகவும் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அதாவது ஜென்ரல் மெடிசன் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸு, குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர்ஸு, அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பயிற்சி வந்து வழங்கினாங்க. அந்த பயிற்சியில் வந்து இந்த டெங்கு பாதிப்பு இருந்தால் எந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், சிகிச்சை முறைகளை பின்பற்ற வேண்டுங்கிறத தெளிவாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நாள் பயிற்சியாகவே வழங்கியிருக்கிறாங்க. ஸோ கடந்த காலத்தில் 2012-2015 அந்த காலங்களில் வந்து டெங்கு தாக்கம் அதிகமாக காணப்பட்ட பீரியடில் வந்து அந்த டெங்கு புரோட்டோகால்ஸ் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இந்த தடவையும் வந்து அந்த ப்ரோட்டோகால்ஸை வந்து அனைத்து மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி சிகிச்சைக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையான அளவுக்கு இரத்த காம்பனன்ட்ஸ், பிளட் காம்பனன்ட்ஸ்னு சொல்லக்கூடிய பிளட்டு அண்ட் அதர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடியாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து சிகிச்சை எழுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம அதில் தெரிவித்துக் கொள்கிறோம்.
சார், இப்போது நம்ம வீடுகளில் இந்த மாதிரி அறிவுறுத்தல் வழிகாட்டல் முறையாக சொல்லியிருக்கீங்க. இப்போது ஒரு பள்ளி இடம், கல்லூரி இது மாதிரி இடங்கள்லாம் நிறைய பள்ளி மாணவர்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய இடமாகவும் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் என்ன விதமான வழிகாட்டுதல் முறையில் வந்து சொல்கிறீங்க? இப்போ அதே போல் இப்போ கர்ப்பிணி காலத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கும் என்ன விதமான வழிகாட்டுதல் முறையில் சொல்கிறீங்க?
இப்போ வந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் வந்து மிக முக்கியமாக இந்த காய்ச்சல் ஏற்படக்கூடிய நாட்களில் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா தினசரி வருகை பதிவேடு. ஸோ அந்த பள்ளிகள் மற்றும் வந்து கல்லூரிகளில் எவ்வளோ நபர்கள் வந்து பதிவு செஞ்சு வந்துகிட்டு இருக்கிறாங்க, வருகை வந்து கரெக்டாக இருக்குதா, அல்லது வருகை வராமல் இருக்காங்கன்னா யாராவது காய்ச்சல் கண்ட நபர்கள் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிற தினசரி விவரத்தை வந்து அந்த பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர் மூலமாகவும் காலேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாகவும் அந்த விவரத்தை வந்து வாங்கிக்கிறோம். இப்போ மிக முக்கியமாக என்னென்னா பள்ளிகளுக்கு அல்லது கல்லூரிகளுக்கு ஆப்சென்ட் ஆகிறாங்க அப்படின்னா, அதுக்கு காய்ச்சல் காரணமாக ஆகிறாங்க அப்படின்னா, அவர் ஒருத்தர் தான் இது மாதிரி வராமல் இருக்கிறாரா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்படுறாங்களாங்கிறத முதல்ல வந்து பார்க்குறோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிக்கப்படக்கூடிய பட்சத்தில் அந்த பள்ளிகள் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த பகுதிகள் தூய்மையாக பராமரிக்கப்படுகிறதா, அந்த பள்ளி வளாகத்திலேயோ அல்லது கல்லூரி வளாகத்திலேயோ டெங்கு காய்ச்சலை பரப்பக்கூடிய கிருமிகள் அல்லது டெங்கு கொசுப்புழுக்கள் வந்து அங்கே கண்டறியப்படுகிறதா என்பதை வந்து சுகாதார ஆய்வாளர்கள் மூலமாக ஆய்வு செய்து உடனடியாக அதை அப்புறப்படுத்தி அந்த பகுதிகளில் இமீடியட்டாக ஃபாகிங் அப்படின்னு சொல்லக்கூடிய புகை மருந்து அடிக்கும் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே மாதிரி அந்த பசங்க வந்து படிக்கக்கூடிய பள்ளிகள் நல்லா இருந்தால் கூட அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடங்கள் சரியாக இல்லை அல்லது தூய்மையற்றதாக இருக்குது அல்லது டெங்கு வந்து பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க வீடுகள் இருக்குது அப்படின்னா அந்த பகுதிகளில் உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கட்டுப்பாடு கொண்டாடப்படுகிறது. இன்னொன்று வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வரல அப்படின்னாலே அது காய்ச்சலாக இருந்ததுன்னா அந்த குழந்தைகள் வந்து மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறுகிறார்களா என்பதை வந்து கண்காணிக்கிறதுக்கு ஆர்பிஎஸ்கே திட்ட மருத்துவ குழுக்கள் அப்படின்னு சொல்லி நமது மாவட்டத்தில் இருக்குது. 13 வட்டாரங்களில் 26 மருத்துவ குழுக்கள் நம்ம வச்சுருக்கிறோம். இவங்க வந்து ஸ்கூல்ஸு, அங்கன்வாடி இதிலெல்லாம் ரெகுலராகவே செக் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மருத்துவ அலுவலர்களுடைய தொலைபேசி எண்களை வந்து பள்ளிகள்லையும் அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய பணியாளர்களையும் கொடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளோ அல்லது ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கோ காய்ச்சல் ஏதாவது இருந்ததுன்றா உடனடியாக அந்த தகவல்கள் வந்து இந்த மருத்துவ அலுவலர்களுக்கு பரிமாறப்படுகிறது. இந்த மருத்துவ குழுக்கள் வந்து அங்கே போய் உடனடியாக அவங்களுக்கு வந்து உரிய சிகிச்சைகளையும் வேறு யாருக்காவது காய்ச்சல் இருக்காங்கிற ஆய்வுகளையும் செஞ்சு அதை அறிக்கையாக அனுப்பி காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு எப்போவுமே வந்து தொடர்ந்து சிகிச்சை வந்து நம்ம சுகாதாரத்துறை மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பிட்ட மழை காலத்திலையும் காய்ச்சல் பரவக்கூடிய காலத்திலையும் கர்ப்பிணி பெண்கள் வந்து கவனமின்மையாக இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக ஒரு நாள் காய்ச்சல் தானே சரியாயிரும், நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருந்துக்குவாங்க, அல்லது வந்து அவங்கள வந்து மருத்துவமனைக்கு கூட்டு போய் காமிக்கிறதுக்கு உரிய வசதிகள் இல்லாமல் இருக்கும், அந்த காரணத்தினால வராமல் இருந்துருவாங்க. இப்போ வந்து செவிலியர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் மூலமாகவும் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய மருத்துவ அலுவலர்கள் மூலமாகவும் கர்ப்பிணி பெண்கள் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வரும்போது இந்த டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணர்வை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதேமாதிரி ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தால் கூட அந்த கர்ப்பிணி பெண்கள் உடனடியாக தொடர்புடைய மருத்துவ அலுவலரை காமிச்சு அது என்ன காய்ச்சல் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உள்நோயாளிகள் பெட்டில் சேர்ந்து முறையான சிகிச்சைகளை மேற்கொண்டு நல்லபடியாக அவங்களுக்கு வந்து பிரசவமாகணும், கவனம் வந்து செலுத்தி சுகாதார நல்ல வழியில் அவங்களுக்கு வந்து பிரசவிக்கணுங்கிறதுக்கு கவனம் செலுத்தப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கர்ப்ப காலத்தில் ஏற்கனவே இரத்த அளவு வந்து மாறுபாடுகள் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் இந்த காய்ச்சல் இருந்ததுன்னா கவனமின்மையாக இருந்துடக்கூடாது. ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தால் கூட உடனடியாக மருத்துவர்களை பார்த்து அதற்கான பரிசோதனைகளை மேற்கொண்டு தொடர் சிகிச்சைகள் பெற வேண்டும் என்று சுகாதாரத்துறை மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறோம்.
சார், இப்போ இந்த டெங்கு பரவலுக்கான வகையில் பொதுமக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வுக்கான தகவல் என்ன, உங்களுடைய வேண்டுகோள் என்ன, அதை பற்றி சொல்லலாமே?
தமிழக அரசின் மூலமாக அனைத்து மாவட்டங்களிலும் டெங்கு தடுப்பு பணிகள் வந்து மிக தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நமது மாவட்டத்தில் வந்து 13 வட்டாரங்கள் இருக்கிறது. அந்த 13 வட்டாரத்திலும் வந்து மாவட்ட நிர்வாகம் மூலமாக ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 20 டெங்கு களப்பணியாளர்கள் வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து வந்து ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்திலையும் 10 மஸ்தூர்கள் வீதமாக 80 மஸ்தூர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி நகராட்சி பகுதிகளை பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டை மற்றும் அறந்தாங்கி நகராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு நகராட்சிக்கும் 30 பணியாளர்கள் வீதமாக மொத்தம் 60 பணியாளர்கள். ஆக மாவட்டத்தில் வந்து ஒரு 400 பணியாளர்கள் வந்து கிராமப்புற பகுதிகள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இந்த டெங்கு தடுப்பு பணியாளர்களுக்காக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தச்சமயம் வந்து மழைக்காலம் என்பதால் கூடுதலாக ஒரு 130 பணியாளர்களை நியமித்து ஆக மொத்தம் நமது மாவட்டத்தில் வந்து 530 பணியாளர்கள் வந்து இந்த டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளில் ஈடுபடுறாங்க. தினக்கூலி அடிப்படையில் இவங்க இன்வால்வ் பண்ணுறாங்க. இந்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நமது வீடுகளை தேடி வந்து நம்ம வீடுகளில் உள்ள சுற்றுப்புறத்தை வந்து ஆய்வு செய்து அந்த பகுதிகளில் வந்து டெங்கு கொசு உற்பத்தி ஆகுவதற்கான ஆதாரங்கள் என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி போட்டிருக்கக்கூடிய கொட்டாங்குச்சி அல்லது தேவையற்று போட்டிருக்கக்கூடிய டயர், அதே மாதிரி வீட்டுகளுடைய பின்புறத்தில் உரல் வச்சுருப்போம், மழை தண்ணி அதில் தேங்கி நிற்கும் இந்த மாதிரியான பகுதிகள், அதே மாதிரி தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருப்போம், சேமிப்பு பண்ணி வச்சுருப்போம் பயன்பாட்டிற்காக. அதே தண்ணி வந்து ஒரு 3-4 நாட்களுக்கு மேலே நம்ம பழங்காமல் அல்லது வந்து ஓப்பனாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் வந்து அந்த டெங்கு கொசுக்கள் வந்து அந்த தண்ணியில் முட்டையிட்டு விடுகின்றன. அது மாதிரி இருக்கும்போது அங்கே கொசு புழுக்கள் வந்து உற்பத்தியாகி நம்ம பார்க்கும்போதே தெரியும், தண்ணி கொஞ்சம் சுகாதாரம் இல்லாமல் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், கொசு புழுக்கள் இருக்கும். அந்த மாதிரியான கொசு புழுக்களை வந்து அழிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அதில் அபேட் என்று சொல்லக்கூடிய அந்த கலவை மருந்தினை வந்து அந்த தண்ணியில் வந்து இந்த டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் வந்து ஊற்றுறாங்க. சில இடங்களில் வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த தண்ணி மருந்து ஊற்றுவதற்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்ம வந்து இந்த பணியாளர்கள் எதுக்காக வராங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், தாய்மார்கள், பெரியவர்கள் டெங்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரிக்கிறாமா, டெங்கு கொசு பரவாமல் இருப்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வதற்காக தான் அந்த பணியாளர்கள் வர்றாங்க. இந்த மாதிரி அந்த பணியாளர்கள் வரும்போது முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற பொருட்களை அகற்றி மழை தண்ணி தங்காமல் தண்ணீர் மூலமாக டெங்கு கொசுக்கள் அதிகமாக பரவி விடாமல் இருப்பதற்கான கட்டுப்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நாம் வந்து உறுதுணையாக இருந்து செயல்பட வேண்டும். அதேமாதிரி வந்து இப்போ டெங்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஃபாகிங்னு சொல்லக்கூடிய அந்த புகை மருந்து அடிக்கிறது. இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா பயிரித்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை வந்து 1:19 விகிதத்தில் கலந்து இந்த மருந்தை அடிக்கும்போது முதிர்ந்த கொசுக்கள் வந்து அது வந்து அட்டாக் மேலே அந்த கெமிக்கல் வந்து படும்போது அது இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸோ முதிர் கொசுக்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த ஃபாகிங்னு சொல்லக்கூடிய டெக்னிக் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதை வந்து வீடுகளுக்கு உள்ளேயும் பயன்படுத்துவோம், வீட்டுக்கு வெளியிலையும் பயன்படுத்துவோம். அப்போ வீடுகளுக்கு உள்ளே வந்து இந்த மருந்துகள் அடிக்க வரும்போது நம்மளுடைய பல களப்பணியாளர்கள் வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த கிச்சன் அதை வந்து பாதுகாப்பாக மூடி வைக்கணும், உணவுப் பொருட்களை வந்து முறையாக மூடி வைக்கணும். ஏன்னா அந்த கெமிக்கல்ஸ் வந்து அதில் படாமல் இருக்கிறதுக்கு இது கட்டாயமாக பண்ணணும். அது தவிர வந்து நம்ம வீட்டில் உள்ளே தான் அந்த கொசு இருக்கிறது, இன்டோர் ப்ரீடிங் ஹேபிட் இருக்கிறதுனால வீட்டுக்கு உள்ளே இந்த கொசு மருந்து அளிக்கும்போது தான் முழுமையான நம்ம டெங்கு கட்டுப்பாட்டை வந்து நம்ம அடைய முடியும். எனவே இதற்கு வந்து முழுமையான ஒத்துழைப்பு வந்து நம்ம வந்து வழங்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள் அனைத்தையும் மூடி வைக்கணும் ப்ராப்பராக. முக்கியமாக அந்த கிராமப்புறங்களில் பார்க்கும்போதும் சரி, நகர்ப்புறங்களில் பார்க்கும்போதும் சரி, பெரிய அந்த ப்ளூ கலர் ட்ரம் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ தண்ணி வந்து ஒரு 3-4 நாட்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அந்த தண்ணியை வந்து சேமித்து வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும். ஆனால் அதை ப்ராப்பராக மூடி வைக்க வேணும் அப்படிங்கிற அத்தியாவசியத்தை வந்து நம்ம உணர்ந்து செயல்படும் போது இந்த டெங்கு கொசு வந்து பரவுதலையும் டெங்கு காய்ச்சல் பரவுதலையும் நம்ம தடுக்க முடியும். ஸோ இதற்கான ஒத்துழைப்பை வந்து நமது அரசாங்கம் மூலமாக பண்ணும்போது பொதுமக்களாகிய நாம் வந்து சேர்ந்து இணைந்து செயல்பட்டு டெங்கு கொசு ஒழிப்பு பணிகளில் ஈடுபட வேண்டும்.
சார், இப்போது டெங்கு சம்மந்தமான வகைகளில் இப்போ ஒரு ஜுரம் வருது, போய் சோதனை பண்ணுறோம், போய் மருத்துவமனையில் செக் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ நம்ம அரசு சார்பாக, நம்ம சுகாதாரத்துறை சார்பாக ஏதேனும் முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு எந்த வகையில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதற்கான வகையில் தடுப்பு முறைகள் செய்யப்படுது சார்?
மருத்துவ முகாம்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வரின் உத்தரவுக்கிணங்க சுகாதாரத்துறை மூலமாக அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து வந்து தமிழ்நாடு முழுவதும் 1000 சிறப்பு மருத்துவ முகாம்கள், காய்ச்சல் கண்டறியும் முகாம்கள் வந்து நடைபெற்று வருகிறது. நமது மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 45 மருத்துவ முகாம்கள் தினசரி நடத்திட்டு இருக்கிறோம். இந்த 45 முகாம்கள் எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றாடம் வரக்கூடிய காய்ச்சல் கண்ட நபர்களுடைய பகுதியை கண்டறிந்து எந்த பகுதியில் அதிகமான கவனம் செலுத்தணுங்கிறத வச்சு அந்த காய்ச்சல் முகாம்களை நடத்துகிறோம். தினசரி 45 மருத்துவ குழுக்களை ஈடுபடுத்தி 45 இடங்களில் வந்து இந்த மருத்துவ முகாம்கள் வந்து ஃபீவர் கேம்ப்னு சொல்லக்கூடிய கேம்ப் நடத்துகிறோம். இந்த மாதிரி கேம்ப்பு போகும்போதே அதை ஒரு மருத்துவ முகாமாக மட்டும் நடத்தாமல் அந்த மருத்துவ முகாம் நடைபெறக்கூடிய பகுதிகளில் டெங்கு கொசு ஒழிப்பு பணிகள், புகை மருந்து அடிக்கும் பணிகள், அதே மாதிரி மக்களுக்கு வந்து டெங்கு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், அங்கே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களை ஈடுபடுத்தி அவங்கள மூலமாக டெங்கு பரவல் தொடர்பான விழிப்புணர்வு செய்திகளை டெங்கு அம்பாசிடர்னு சொல்லுவோம். அதாவது நம்ம நேரடியாக போய் ஒரு தகவலை சொல்கிறத விட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து போய் அந்த தகவலை சொல்லும்போது டெங்கு பற்றிய விழிப்புணர்வு நல்லா ஏற்படுகிறது. இதற்கு வந்து பத்திரிகை துறை மூலமாகவும் தொலைக்காட்சி துறை மூலமாகவும் டெங்கு பற்றிய விழிப்புணர்வுகள் வந்து தொடர்ந்து நமது மாவட்ட நிர்வாகம் வந்து பத்திரிகை செய்தி வாயிலாகவும் நியூஸ் மூலமாகவும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ டெங்கு கட்டுப்பாட்டு பணிகளில் தனிநபர் ஒருவரா அல்லது மருத்துவத்துறை மூலமாக செய்யாமல் அனைத்து துறைகளுடைய ஒருங்கிணைப்பு, இப்போ மாவட்ட ஆட்சியர் பார்த்தோம்னா அனைத்து துறைகளுக்கும் அனைத்து அரசு அலுவலகங்களையும் வந்து தூய்மைப்படுத்தி பராமரிக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டெங்கு கேம்பெயின், மாஸ் கிளீனிங் கேம்பெயின், அதாவது ஒட்டுமொத்த துப்புரவு பணிகள், அந்த பணிகள் வந்து முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அனைத்து கிராமங்களிலும் ஒரு கிளீன் டிரைவ் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ கிளீனிங் டிரைவ் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். அதே மாதிரி காய்ச்சல் தடுப்பு முகாம்கள் வந்து ஏற்படுத்திகிட்ருக்கோம். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகள் தொடர்ந்தியாக ஏற்படுத்தப்பட்டுகிறது. ஸோ கிராம மக்கள், நகர்ப்பகுதி மக்கள், அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள் மற்றும் வந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோருடைய அனைவரோட ஒத்துழைப்போடு இந்த டெங்கு தடுப்பு பணிகளை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கட்டாயமாக நம்ம பகுதியில் வந்து டெங்குனால் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முறையாக இந்த டெங்குவை வந்து நம்ம கையாள முடியும் என்பதை வந்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். டெங்குவை தடுப்பதற்கு நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம், சுகாதாரத்தை பேணி காப்போம், ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வோம்.
இப்போ உள்ள அந்த காலகட்டத்தில் அந்த டெங்கு பரவல் சம்பந்தமான அது எந்த மாதிரி பரவுது, அதே நேரத்தில் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்ன, மேலும் பொதுமக்கள் எந்த அளவுக்கு வந்து டெங்கு பரவல் சம்பந்தமான ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதே போல் நம்முடைய மருத்துவ முகாம்கள் செய்யப்பட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுவை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்.
டெங்கு சம்பந்தமான தடுப்பு நடவடிக்கைகள், சிகிச்சை முறைகள் மற்றும் விழிப்புணர்வு தகவல்களை கேட்டமைக்கு புதுகை பண்பலை நேயர்களுக்கும், இது போன்ற தகவல்களை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் புதுகை பண்பலைக்கும் இது சார்பாகவும், பொது சுகாதாரத்துறையின் சார்பாகவும், மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை டெங்கு பரவல் அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்த புதுக்கோட்டை பொது சுகாதார பணிகள் துணை இயக்குனர் திரு டாக்டர் எஸ் ராம்கணேஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.